எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் மத்தியில் எழுந்தள்ளிருக்கிற தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் தரப்படுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் செய்யப்படுவதா? ஆவியானவரே, எங்களுக்கு போதிங்கப்பா. சத்தியத்துப்படி நடக்கிற உத்தம இருதத்தை எங்களுக்கு தாருங்கள். மட்டாடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம், அதில் உள்ள 2 வசனங்களை நாம் வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம், 21வது வசனம், 22, 23, 24 வரைக்கும் நாம் வாசிக்க.
அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனிதரையோ என்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது.
பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாசித்த வேத பகுதி, தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசியாகிய தானியேலை சிங்கத்தின் கெபிக்குள்ளே போட்டார்கள். ஆனால் சிங்கம் அவரை சேதப்படுத்தாதபடி தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டிப்பட்டார். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? சிங்கத்தின் கெபிக்குள்ளே தானியேல் போடப்பட்டார், கர்த்தர் அற்புதம் செய்தார், சிங்கங்கள் அவரை கடிக்கவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்றோம். அது சரிதான், மறுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்குள்ளே போய் நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியதாகவும் கண்டுகொள்ள வேண்டியதாகவும் மட்டுமல்ல நாம் கை கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கவிக்குள்ளே போடப்பட்ட தானியேல் சிங்கங்கள் கடிக்காதபடி காக்கப்படுவதற்காக 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 காரியங்களை தான் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் இதன் பின்வழியை கொஞ்ச நாடுகளுக்கு சொல்லலாம் அப்படின்னு நம்புறேன். என்னவிட்டால், தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் நகரத்தில் இருந்தபோது நடந்த சம்பவம் இது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் அல்லது யூதா பாபிலோன் ராஜாவால் 3 தடவைகள் முட்டுகையிடப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது கொஞ்சம் நிதானிச்சு கொள்ளுங்க. கல்தே இருந்தால் பாபிலோனிய ராஜாவினால் எருசலேமும் யூதாவும் 3 முறை முட்டுகிடப்பட்டது. முதல் தடவை முட்டுகிடப்பட்ட போது கைது செய்யப்பட்டு கைதிகளாக அடிமைகளாக சிலர் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த முதலாவது சிறையிருப்பிலே சென்றவர்கள்தான் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற இந்த 4 பேரும் முதலாவது சிறையிருப்பிலே கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு அடிமையாக பாபிலோன் ராஜாவினாலே கொண்டு போகப்பட்டார்கள். 2வது தடவை முட்டுகையிடப்பட்ட போதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த தடவை தான் சிறையிருப்பிலே அடிமையாக கொண்டு போகப்படுகிறாரு பாபிலோனுக்கு. 2வது தடவை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையிருப்புக்கு போனபோது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அங்கே இருந்தபோது 5வது ஆண்டிலே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வசனம் வழிபடுகிறது. 5வது ஆண்டு, அதாவது பாபிலோன் நகரத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி கைதியாக போனபோது அங்கே 4 ஆண்டுகள் கழித்து 5வது ஆண்டிலே தான் கர்த்தருடைய கரம் அவன் மேலே அமர, அவர் தேவ தரிசனங்களை கண்டதும் தீர்க்க தரிசனங்களை உரைத்ததும் 5வது ஆண்டிலே. ஆகவே 2வது தடை சிறையிருப்பிலே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு போகப்பட்டார். இதில் இன்னும் ஒரு குறிப்பு சாய்ந்தால் நான் உங்கள் சொல்றேன் என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசி சிறையிருப்புக்கு முந்தி தீர்க்கதரிசி உரைத்தவர். பாபிலோன் ராஜா வரப்போகிறான், எருசலேம் அழிக்கப்பட போகிறது, ஆலயம் அழிக்கப்பட போகிறது, ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், ஆகவே ஜனங்களே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று அவர் தீர்க்கதரிசன சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனால் நீ எருசலேமுக்கும் யூதாவுக்கும் விரோதமாக இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் சொல்லக்கூடாது, நிறுத்து என்று சொல்லி அவனை அதட்டினதையும் அவனை சிறைச்சாலையிலே போட்டதும் வேறு கதை, நீங்கள் அதை அறிவீர்கள். ஆகவே சிறையிருப்புக்கு முந்தி எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் எசேக்கியேலோ சிறையிருப்பின் மத்தியிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். அருமான தேவட பிள்ளைகளே, அவர் கேபார் என்கின்ற நதிக்கு அருகிலே இருக்கும் பொழுது, ஐந்தாவது சிறையிருப்பின் ஐந்தாம் ஆண்டிலே கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இதில் என்ன ஒரு காரியம் என்னவென்றால், எரேமியாவும் ஆசாரியருடைய வம்சத்திலே வந்தார், ஆசாரியனாகிய எரேமியா. அதே போல எசேக்கியேலும் ஆசாரிய வம்சத்திலே வந்து வந்தார். இது இதன் பின்னணி சற்று சுருக்கமாக இதனை சொல்லியிருக்கிறேன். இவை என்ன கவனி, தானியல் என்கின்ற தேவனுடைய மனுஷன் முதலாவது சிறையிருப்பிலே பாபிலோன் ராஜாவினாலே அரஸ்ட் பண்ணப்பட்டு கைதியாக கொண்டு போகப்பட்டு அங்கே அவர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய தேசத்திலே அடிமையாக அவன் இருந்தான், வாழ்ந்தான். அங்கு இருக்கும் பொழுதுதான் தானியலை கட்டி சிங்கத்தின் குகையிலே போட்டார்கள். ஏன் போட்டார்கள் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அன்பான தேவட பிள்ளைகளே, இப்ப சிங்கத்தின் குகைக்குள்ளே போடப்பட்ட தானியல் சிங்கத்தினாலே சேதப்படுத்தாதபடி அவன் தப்பினதுக்குரிய மூன்று காரியங்களை இங்கே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் நான் உங்களோடு சொல்ல பேச விரும்புகிறேன். ரைட், முதலாவது காரியம் என்னவென்றால், தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம் 6:22 நாம் வாசி கேட்போம். 6:22 நாம் வாசி கேட்போம்.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன்.
நன்றாக கவனிங்க, எனக்கு தெரியும் நீங்க வாசிச்சிருப்பீங்க. அது ஏனென்றால் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார், கட்டி போட்டார். ஆகவே கெவிக்குள்ளே இருந்த சிங்கங்களுக்கு நல்ல பல் இருந்தது, கூடவே நல்ல பசியும் இருந்தது. ஏனென்றால் காட்டிலே இருக்கிற சிங்கங்கள் வேட்டையாடி தங்களுக்கு விருப்பமானதை நேரத்துக்கு ஏற்ற புசித்துக் கொள்ளும். ஆனால் இது கெவிக்குள்ளே இருக்கிற சிங்கம், இதுக்கு சாப்பாடு போட்டா தான் சாப்பாடு. ஆகவே அடிக்கடி பசியிலும் உபவாசத்திலும் அது இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. அவ எப்பயே என்ன கிடைக்கும் பார்த்துட்டு இருந்த சிங்கம், இப்ப ஒரு ஆள் வாரா ரெண்டு பார்த்தபோது அதையும் புசிக்க முடியாமல் கடிக்க முடியாமல் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்கள் என்ன செய்தார், கட்டி போட்டார். இப்ப அடுத்த வசனத்தில் அது ஏனென்றால், தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் வி ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட். என்ன கருமையா தேவட பிள்ளைகளே, சிங்கம் தானியலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவரே சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாக குற்றம் அற்றவனாக காணப்பட்டேன். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. மிகப்பெரிய ஒரு ஆபத்து சிங்கத்தின் நடுவிலே போடப்படுகிறார். அவைகள் கடிக்காதபடி, அவன் உயிரை எடுக்காதபடி அவனை காப்பாற்றினதுக்கு காரணம் என்ன? முதலாவது அவரே சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன். இங்க நிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க, என்னை கேளுங்க. தானியல் போய்விட்டார், ஆனால் தானியலின் தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். நாம் அவரைத்தான் தொழுது கொள்கிறோம். சோதரி விசோஜ ஆமே சொல்லுங்க. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா, தானியல் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாக குற்றம் அற்றவனாக காணப்பட்டேன். பட் பியூட்டிஃபுல் விட்னஸ் அவனால எவ்வளவு ஒரு ஆச்சரியமான சாட்சி. இப்ப நான் என்னை சேர்த்து ஒரு காரியத்தை உங்களை பார்த்து கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் சொல்ல முடியுமா? அது என்னவென்றால், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கிறேன். அடிப்படையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்குள்ளே, அடிப்படையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவாபியம் பெற்ற ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கணும். நன்றவனை கொள்ளுங்க, உலகத்துக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கிறது அடுத்த பக்கம், பட் இது வெரி ஃபர்ஸ்ட். நாம் உரைகளை மாற்றக்கூடாது. அருமனக்க தேவட பிள்ளைகளே, ஒருவேளை உலகத்தை நாம் ஏமாற்றி விடலாம், உலகத்துக்கு நாம் நீதியங்கள் போல இருந்திடலாம், நல்லவர்கள் போலவும் காட்டிக்கொள்ளலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அப்படி நாம் காட்டிக்கொள்றதுக்கு இடமே இல்லை. இவருடைய சாட்சி என்னை மெய் சிலுக்க வைக்கிறது. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், அவனுக்குள்ள விசேஷத்த ஆவி இருந்தது உண்மைதான், ஆனால் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது அதே ஆவியானவர் தான். பட் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன். நம்பர் ஒன். நம்பர் டூ, அவன் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, அதை தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க என்ன சொல்லுகிறார் தன்னை குறித்து என்று பாருங்க, 22 வசனத்தை.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை.
ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. என்ன அருமையான ஒரு சாட்சி இல்லையா? யோசிச்சு பாரு அருமையான தேவட பிள்ளைகளே, இது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை இல்லை, மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலும் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பதவியிலும் இருந்து பற்பல காரியங்களை நிர்வகித்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொல்றாரு, முதலாவது தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு அநியாயம் செய்யதில்லை, அக்கிரமம் செய்யலை, ஊழல் செய்யல, எனக்கு நீ தந்த பதவியிலே நான் உண்மையா இருக்கிறேன், நீ எனக்கு தந்த அதிகாரத்திலே நான் நிதானமாக இருக்கிறேன், நான் அதை துஷ்பிரயோகம் பண்ணவில்லை, நீ எனக்கு தந்த பொறுப்பிலே உண்மையாக இருக்கிறேன். இதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு என்ன சிந்தனை வருகிறது? நன்றே கவனிங்க, இங்கதான் நாம தேவனுடைய வசனத்தை அறிந்து உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. என்னவென்றால், தானியேலுடைய இந்த வசனத்தின்படியும் இந்த வார்த்தைகளின்படியும் தேவட பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், அல்லது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம், நாம் கை கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒன்று, அவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தான், இரண்டாவது, அவன் மனுஷர்களுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தான். இதுதான் கிறிஸ்தவத்தின் சமத்துவம், அல்லது கொரிந்தியர் சொல்லப்படுகிறதான சமநிலை கிறிஸ்தவ. We should be a balanced Christian. நாம் ஒரு சமநிலை கிறிஸ்தவளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேத உபதேசத்தின்படி, டாக்டரின்படி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனு என்ன சொல்றாரு, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. அப்படியானால் தானியேல் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தால், மனுஷர்களுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருக்க. In other words, தானியேல் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவனாக இருந்தான், மனுஷர்களுக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நான் நம்புகிறேன், நான் ஆவிக்குள்ள உணர்கிறபடி கர்த்தருக்கு முன்பாக அப்பட்டமாக சொல்லுவேன் சத்தியத்தை. என்ன பண்றார்? இதைத்தான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்க இருக்கட்டும். மூன்றாவது காரியம், அவன் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி அவன் தப்புனதுக்குரிய மூன்றாவது காரியம், அற்புதம் நடந்ததுக்குரிய மூன்றாவது காரியம் என்ன சொல்லப்படுறது? 23 வசனத்தை படிங்கம்மா. 23 வசனம்.
அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை.
இங்க மூன்றாவது காரியத்தை சொல்லப்படுது. என்ன? அவன் தன் தேவன் மேலே விசுவாசித்திருந்தபடியால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆஹோ, அப்படியானால் தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியாது இல்லையா? வேணுமானால் அவன் சுத்திக்கொண்டு தெரியட்டும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் சிங்கம் போல என்ன செய்யறான், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி 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 தெரியறது அவருடைய வேலை. நீ எங்க இருந்தப்பா வர, நான் உலகெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாரேன். என்னத்த சுத்தி பார்க்கிறான், அடுத்தவன் என்ன செய்யறான், எங்க போறான், என்ன கதைக்கிறான், அடுத்தவன் மேலதான் பிசாசுக்கு கண். இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லையல்லவா. நீங்க எல்லாம் படித்தவர்கள் பக்கத்தோறி உள்ள கூட நம்புறேன். அருமையான தேவட பிள்ளைகளே, இப்ப என்ன கவனிங்க, இப்ப மூன்று காரியங்கள் நாம பார்த்துக்கிட்டோம். என்ன பண்றாரு, சிங்கங்கள் தேவடைய மனுஷனை சேதப்படுத்தாதபடி அவன் தப்பித்துக் கொண்டதுக்குரிய மூன்று காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டது. ஒன்று, அவன் தேவனுக்கு முன்பாக குற்றப்பட்டவனாக காணப்பட்டான். இரண்டாவது, மனுஷர்களுக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்பாக குற்றப்பட்டவனாக காணப்பட்டான். மூன்றாவது நாம பார்க்கிற காரியம் என்றால், அவன் தேவன் மேலே வைத்த விசுவாசம். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. என்னண்ட, 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர் சாது சுந்தர்சி. அவருடைய சரித்திரத்தை படித்தல் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு கட்டத்தில் அவரை பிடித்து, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அவரை பிடித்து, செத்து போன மிருகங்கள், அழுகி போன உடல்கள், புழுபுழுத்து போன ஒரு குகைக்குள்ளே அவரை போட்டு ஓடிவிட்டார். 3 நாட்கள் அதுக்குள்ளே இருந்திருக்கு. ஹி வாஸ் எ யங் மேன். அந்த நேரத்தில் அவர் ஒரு வாலிபன். 3 நாட்கள் அழுகின உடல்களிலே இருந்து வருகிற நாட்டம் புழுக்கள் மத்தியிலே தூங்க முடியாது, இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை 3 நாட்களிலும் அப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார். ஆண்டவர் அவருடைய கற்பதும் செய்தார். ஆச்சரியமான விதத்திலே அந்த குகை திறக்கப்பட்டு அவர் விடுதலையானார் சொல்லி அவருடைய புத்தகத்தில் படித்தார். கர்த்தர் மேலே வைத்த விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் வியத்தகு காரியங்களை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி கவனியுங்கள், இங்கே 3 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளே சுருக்கமாக இந்த 3 காரியங்களை நாம பார்த்து செபித்து நாம முடிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், இந்த தானியேல் தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டது என்ன? முதலாவது அவன் தன்னை குறித்து சொன்ன காரியம், சிங்கங்களின் வாய்களை தூதன் அனுப்பி கட்டி போட்டார். அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன். திரும்பவும் நான் ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன பண்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவாதி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். அவசியம் நம்முடைய ஆவி, நம்முடைய மனசாட்சி அல்லது நம்முடைய ஆவி நமக்கு சாட்சி கொடுக்கும். தேவனுக்கு முன்பாக நாம் உட்கார்ந்து செபிக்கிற வேளையிலே, கர்த்தாவேனை ஆராய்ந்து பாரும், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் காரியங்கள் என்னத்தில் உண்டோ என்று பாரும் என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது, நம்மை எதுவும் குற்றப்படுத்தாத அளவுக்கு நம்முடைய மனசாட்சியிலே ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று தேவ ஆவினவர் நம்முடைய ஆவியோட சாட்சி கொடுக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் திறந்த வித ஓப்பன் ஹார்ட், திறந்த இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக முழங்கால் போட்டு, ஆண்டவர் என்னை ஆராய்ந்து பார், உமக்கு வேதனை உண்டாக்கும் காரியங்களத்தில் உண்டோ என்று பாரும் என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மளை அசைவாடினால், ஆவியானோர் நமக்குள்ளே கிரியை செய்தால், நாம் தேவனுக்கு முன்பாக குற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு ஆவியான நமக்கு அந்த சாட்சியை தருவார். அதே நேரத்தில் நான் இங்கே ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி கவனிங்க, நாம் எல்லாரும் வளருகிறோம். நாம் எல்லாரும் வளருகிறோம். நாம் எவரும் வளர்ந்து விட்டோம் என்று சொல்வதற்கு இல்லை. நாம் எல்லோரும் பரிபூரணத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். நாம் ஒருவரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. நல்ல விளைவுகளும் நாம் எல்லோரும் பரிபூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம பின்னோக்கி போறதுக்கும் இடம் உண்டு. அது ஒவ்வொருவரையும் பொறுத்தது. அதை குறித்து இப்ப நான் சொல்ல விரும்பல. அருமான தேவன பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு செய்தி சாராம்சம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவளாக நின்று வெறுத்த கரங்களோடு தேவனை ஆராதித்து அப்பா பிதாவை உபகரிஸ்தோன். ஆனால் ஏவிஎம் ராஜன் முன்னால் சிறந்த திரைப்பட நடிகர். அவருடைய சாட்சியை கேட்டு திரைப்பட நடிகராக இருந்த அவர் பிற்பாடு சினிமா படங்களை தயாரிக்க ஆரம்பித்து 4 ஆண்டுகளாக அந்த திரைப்பட தயாரிப்பினாலே பலத்த லொஸ்ட் கேடன் கிட்டத்தட்ட அந்த நாட்களில் 84 ஆண்டுக்கு நடந்த காரியம் கிட்டத்தட்ட அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் அவருக்கு கடனுதார். கட்டுறதுக்கு வழியில்லை, இருந்த சொத்துகள் நகைகள் எல்லாவற்றையும் கொட்டி எல்லாம் கொடுத்தும் 15 லட்சம் ரூபாய் அவருக்கு கடன். கடன்காரர்கள் அவர்களை நெருக்கிறார்கள். வார போன் ஒன்றையும் அவர் ரிசீவ் பண்ணவில்லை. கதவு பூட்டிட்டு இருட்டறைக்கு கிடக்கிறாராம். ஒரு மின்சார விசிறி சுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து கொண்டாராம் தான் அந்த மின்சார விசிறியிலே தூக்கு போட்டு தற்கொலை செய்யறதுக்காக. நெஞ்சிலே வலி ஏற்படுகிறது. பசி ஒரு பக்கம், தனிமை ஒரு பக்கம், இருள் ஒரு பக்கம், கடன்காரருடைய நெருக்கம் ஒரு பக்கம். ஒரு காலத்திலே புகழின் உச்சையில் இருந்தவர், ஒரு காலத்திலே பணத்தோடும் படாடபத்தோடும் வாழ்ந்தவர் இப்பொழுது இருட்டறையில் தன்னந்தனியாக கிடந்து சாவை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அவர் மரணத்தை நெருங்கிற நேரத்திலே, சரி மனுஷன் நமக்கு ஒரு உதவி செய்யலை, நமக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளையும் கூப்பிடு பார்ப்போம், யாதொரு கடவுள் நமக்கு பதில் கொண்டு பாருங்களா என்று சொல்லி அந்த இருட்டறைக்கில் இருந்து தனக்கு தெரிஞ்ச தான் கும்பிட்ட ஒவ்வொரு கடவுள பெயரையும் சொல்லி 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 கூப்பிட்டு இருந்தார். ஒரு கடவுளும் அவருக்கு சொல்றாரு, தான் எத்தனையோ கோயில்களில் போய் நகை நகையாக அள்ளி இறைந்திருக்கிறேன், பணம் பணமாக கொட்டி தீர்த்திருக்கிறேன், அவைகள் இந்த நேரத்தில் எனக்கு இருந்திருந்திருக்குமானால் இந்த கடைகளை கொட்டி கொடுத்து தீர்த்திருக்கலாம் என்று கூட தான் நினைத்தேன் என்று சொல்லி அந்த நெருக்கமான சூழ்நிலை சொல்றாரு. எல்லா கடவுளையும் கூப்பிட்டாரா? அத ஒரு கடவுளும் கூப்பிட்டு மனம் சொந்து இருந்த உடலே அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வெள்ளி சத்தம் அங்கு வருகிறது. இது அவர் சொந்த சாட்சி. அவருக்கு அவர் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல. அந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ல மதுரம் என்கின்ற ஒரு ஆசிரியர் தான் இவருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்க. அப்ப அந்த அசிரியாக கேட்டு அந்த குரல் சொல்லிச்சுதான், உனக்கு அந்த மதுரம் என்கின்ற ஆசிரியர் நினைவு இருக்கிறதா? உடனே அப்பொழுதுதான் இவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு குறித்த நினைவு வந்ததா, எஸ் அவர் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்க. சற்று நேரம் கழிக்க நீ என்னை நோக்கி அப்பா என்று கூப்பிடு, நாளைக்கு ஆச்சரியமாக உன் கடன் எல்லாம் அடைக்கப்படும், நீ விடுதலை ஆவாய் என்று ஒரு சத்தம். அந்த நேரத்தில் தான் தன் ஆண்டவர் இயேசுவை அறிந்தேன். இயேசுவே அப்பா பிதாவே என்று சொல்லி தான் கத்தி 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 அந்த இருட்டறையிலிருந்து கூப்பிட்டாராம். இயேசுவே இயேசுவே தகப்பன் என்று அவர் கூக்குரல் விட்டு கூப்பிட்டு 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 அடுத்த நாள் காலை கதவு தட்டப்படுகிறது. அவர் சொன்னாரு, முதல் நாள் தட்டி இருப்பாங்க நான் திறக்க மாட்டேன், ஏன்டா கடங்கார வாரான்னு திறக்க மாட்டேன், ஆனா இப்ப எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்குது, ஆண்டவர் இயேசு நாளைக்கு காலை உன் கடன் எல்லாம் தீர்க்கப்படும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசம் அவர்களை இருந்தபடியார் கதவை திறந்தார். திறந்த போது கடன் கொடுத்தவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் வந்திருக்கிறார்கள். அவர் சொன்னாராம், ஐயா எங்களோட கூட வாங்க கோடம்பாக்கத்துக்கு போவோம். எனக்கு இந்த இடமெல்லாம் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், தெரியாது உங்களுக்கு தான் தெரியும். கோடம்பாக்கம் வந்து பிரதான ஸ்டூடியோ எல்லாம் இருக்காம சினிமா ஸ்டூடியோன்னு சொல்லி. சரி, அப்போ அவர் சொன்னாராம், என் வாரத்துக்கு ஒரு காலத்தில் இந்த சொந்த வாகனம் இருந்தது படிப்பு இந்த வாகனம் இல்லை. அவர் சொன்னாராம், டோனோ டோன்ட் வரி அபவுட் தர், நாங்கள் எங்கள் சொந்த வாகனத்தை உங்களை ஏற்றிட்டு போகிறேன். இவருக்கு ஆச்சரியம், ஏறி போகிறார். அங்கே கோடம்பாக்கத்தில் போனத்தில் அவருக்கு சொன்னாராம், அவர்கள் கூட்டிகளும் போய் திரைத்திர முக்கிய புள்ளிகள் தயாரிப்பாளர்களும் அங்கே உட்கார்ந்திருக்கார்கள், கடன் கொடுத்தவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கார்கள். அவர் சொன்னார்களாம், ராத்திரி ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டது உன் கடனை எல்லாம் தீர்க்கும்படி, ஆகவே இப்போ உன்னை அழைத்து வந்திருக்கிறோம், இனிமேல் நீ இந்த கடன் ஒன்றையும் எங்களுக்கு கொடுக்கும்படி அவசியம் இல்லை, யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ வேட்கோ அப்படின்னு சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய இன்றைக்கும் அவர் இருக்கிறார். எனக்கு கிட்டத்தட்ட 76-77 வயசா இருக்குது. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறார். அவருடைய மனைவியும் ஒரு நடிகை புஷ்பலா தான் சொல்லி அவங்களும் இயேசுவை குறித்த ஒரு சாட்சியை ஜீவிய சாட்சியாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாயிரம் கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஏனென்றால் அவர் பட்ச பாதகமே இல்லாதவர். விசுவாசிச்சவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றே கவனிங்க. தானியேல் சொல்லுகிறாரு, நான் தேவனுக்கு முன்பாக குற்றப்பட்டு உண்டாக இருந்தேன், ஆகவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டார். ஆகவே நான் சொல்லுவேன், இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் சத்தியத்தின்படி சொல்வேன் என்றுவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவருக்கு முன்பாக உண்மையாக குற்றமட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சிங்கத்தின் வாய்களையும் கட்டி போடுவதற்கு அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தந்தை கவனிங்க, இப்படி அக்காரியத்துக் கொள்வார். தானியேல் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தார். அதுக்கு குற்றமற்றவனாக இருந்ததுக்குரிய அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ? அவன் அடிமையாக அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நிலையிலும் அவன் கர்த்தரையும் அவருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகவே இல்லை. அவர் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் அவன் கருத்துள்ளவனாக இருந்தான். ஆகவேதான் அரண்மனையிலே அவனையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற நாலு பேரை கொண்டு வந்த போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இந்த போஜனங்களினாலே எங்களை தீட்டுப்படுத்த எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே அந்த அரச போஜனங்கள், ராஜ போஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளை கொடு, பத்து நாள் சோதித்து பார். அப்படியானால் ராஜ அரண்மனையிலே வந்திருந்தாலும் ராஜ போஜனத்தினால் ஆகாரத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி. இது எங்கே நாம கண்டுகொள்கிறோம்? பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்திலே சில மிருகங்கள் பறவைகள் தீட்டுள்ளவைகள், அவைகளை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி அவைகளாலே நீங்க தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி அவைகளை ஒதுக்கி வைத்தாரு. அவைகளை தொடவும் கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அவைகளை தொடுகிறோம் தீட்டுள்ளவனாக இருப்பான், சாயங்காலம் மட்டும் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் என்றெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது அறிவிங்க. ஆகவே நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றவனாகவே இருந்தான். தன் சொந்த தேசத்திலே அல்ல, அந்நிய தேசத்திலே அடிமைப்பட்டு அந்நியனாக இருந்த போதும் அவ என்ன செய்தாகிய தேவனை விசுவாசித்தார். அதே நேரத்தில் அவன் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகவில்லை. அப்ப தேவனுக்கு முன்பாக அவன் குற்றமற்றவனாக இருந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தன்னை காத்துக்கொண்டார் என்பதே உண்மை. உண்மை உண்மையாகும். தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டார், தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொண்டார். இப்ப இன்னும் ஒரு காரியம் நான் சொல்றேன் பாருங்க. இங்கே இந்த ஆறாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. ஆறாம் அதிகாரத்தில்
சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா?
சொன்னது யாரு? தரியு ராஜா. நன்றா விளையகுளி. இந்த தரியு யாரு? மேதிய பின்னணியில வந்த ராஜா. நன்றா கவனி. இவ என்ன சொல்றான்? தானியலை பார்த்து ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியலே. அப்படியான ஒரு காரியம் நமக்கு புரியுது. என்ன தெரியுமோ? இவன் அந்நியனாக இருந்தாலும், யூதன் என்று யூதனாக இல்லாமல் இருந்தாலும், தானியேல் தேவனோடு நெருங்கி அக்கியமாக உறவாடி வந்திருந்ததை, அவன் தேவாதி தேவனோடு நெருக்கமாக உருக்கமாக அக்கியமாக இருந்ததை இந்த தரியு கண்டிருக்கிறான், பார்த்திருக்கிறான். ஆகவேதான் அவன் என்ன சொல்றான்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே. அப்படியானால் இந்த தானியேல் தேவனுக்கு மெய்யான ஒரு தாசனாக இருந்திருக்கிறார் என்பது வெளிப்படை இல்லையா? ஒரு அந்நியனால, அதுவும் இல்ல ராஜாவால சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே. அப்படியானால் அவன் அந்த அந்நிய தேசத்திலும் அடிமையாக இருந்த போதும் தேவனோடு தனக்கு இருந்த உறவு அக்கியத்தை வெகுவாக காத்துக் கொள்ளுவதாக இருந்திருக்கிறார். ரெண்டு அடுத்த காரியம் நாம பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அதாவது 30 நாள் வரைக்கும் இன்னும் ஒரு தேவனையும் மனுஷரை நோக்கி எவரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ராஜாவை உண்மை தவறு என்று சொல்லி தரியுடத்துல வந்து கேட்டு எல்லாரும் எல்லா மந்திரிமாரும் வந்து கட்டுப்படியால் அவனு சரி ஓகேன்னு அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சுட்டான். ரைட். 30 நாள் வரைக்கும் வேற எந்த தேவிடத்திலும் மன்றாடம் கூடாது, தொழுதொடு கூட விண்ணப்பம் பண்ணக்கூடாது. இந்த காரியம் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த காரியத்தில் தரியு ராஜுனால கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் இவன் என்ன செஞ்சா, தேவட மனுஷன் பலகடிகளை திறந்து விட்டு எண்ணல்களை எல்லாம் ஓபன் பண்ணிட்டு எல்லோரும் பார்க்கத்தக்கதாக அவ என்ன செஞ்சா, பலமை போல முழங்கால் போட்டு 3 நேரமும் சூத்திரம் அடிச்சவன் பண்ண. நீ கொஞ்சம் யோசிங்க, இவன் எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியமாக இருந்திருக்கிறான், எந்த அளவுக்கு தேவனோடு நடந்திருக்கிறான், எந்த அளவுக்கு தேவனோடு வாழ்ந்திருக்கிறான். நன்றாக படிங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ஆல் அவுட். ஆனால் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது தெரிந்தும் என்ன செய்தா, தேவனுக்கு முன்பாக முழங்கால் படுகிறதையும் தன் தேவனோடு பேசுவதையும் ஜெபிக்கிறதையும் அவன் நிறுத்தவே இல்லை. சொல்ல போனால் தேவனோடு தானியேலுக்கு இருந்த உறவை உடைக்கிறதுக்கு எதுவாலும் முடியவில்லை. ராஜாவாலும் முடியவில்லை, மந்திரிகளாலும் முடியவில்லை, எந்த மனுஷராலும் முடியவில்லை. இங்கு தானியேலுடைய ஜெப வாழ்வுக்கு வந்தது ஒரு வேட்டு, இங்கு தானியேல் தேவனோடு வைத்திருந்த உறவுக்கு வந்தது ஒரு வேட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நான் ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லட்டும் கேளுங்க. அது என்னவென்றால், இன்றைக்கும் அதே சாத்தான் தானியேலுக்கு விரோதமாக பிடிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு ஏவிப்பட்ட அதே பிசாசு இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கும், அதுவும் குறிப்பாக நம்முடைய ஜெப வாழ்வுக்கு வேட்டு வைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கும் சுத்தி திரிஞ்சுட்டே இருக்கு. நெக்ஸ்ட், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒன்னு. நம்பர் 2, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த வழிபீடம், அந்த ஐக்கியம், உறவு என்கிற வழிபீடம் எப்படி இருக்கு? கர்மேல் பர்வதத்தில் உங்களுக்கு தெரியும், ஆழத்திலிருந்து அக்கினி இறங்கி அற்புதம் தெரியா, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முதல் ஒரு காரியம் நடந்தது என்ன தெரியுமா? உடைந்து போய் கிடந்த, சிதைந்து போய் கிடந்த பலிபீடத்தை முதலாவது எலியா செப்பனிட்டார், அதுக்கு பிற்பாடு பலியிட்டார், அதுக்கு பிற்பாடு அக்கிரியார். அப்ப முதலாவது பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அக்கியம், உறவு என்கின்ற பலிபீடம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம தேவனோடு வைத்திருக்கிற உறவு, ஐக்கியம், செப நேரங்கள், மன்றாடி விண்ணப்பம் பண்ணி தேவனோடு நாம் அமர்ந்திருக்கிற, அமைதியாக இருந்து தேவனை தேடுகிற, தேவனோடு நாம் அமர்ந்து உணர்ந்து ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற, ஜபிக்கிற, விண்ணப்பிக்கிற, துதிக்கிற, மன்றாடுகிற இந்த நேரங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காக்கப்பட வேண்டும். அதற்கு வைப்பான் வேண்டும் பிசாசு. ஏங்க, போன வாரம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. போன வாரம் எப்படி நாம தேவனோடு வாழ்ந்திருக்கிறோம்? பிளீஸ் ஓப்பனியா, ஒரு திறந்த இருக்கும். போன வாரம் நாம எப்படி ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிறோம், அக்கியப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அவரை தேடி இருக்கிறோம், ஆண்டவருடைய வேதத்தை நாம திறந்து படிச்சிருக்கிறோமா, வாசிச்சிருக்கிறோமா? அப்படி வாசிச்சிருந்தால் அவைகளில் இருந்து நாம கற்றுக்கொண்டது என்ன? ஒன்று. இரண்டாவது, நாம் முழங்கால் அல்லது தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை நோக்கி பாடி துதித்து மனந்திறந்து அவரோடு பேசி ஜெபித்து மன்றாடினது உண்டா? இவரை கவனிங்க, சொல்ல வேண்டியது கடமை, சொல்ல வேண்டியது சொல்லுவேன் கடவுள். அது என்னவென்றால், இன்றைக்கு நம்முடைய ஜெப நேரங்களை உலக வேலைகள் திருட்டனமாக திருடுகிற. இதற்கு தானியுடைய வாழ்க்கை ஒரு அப்பட்டமான சாட்சி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தானியேல் தான் மிகப்பெரிய ஒரு வேலையில் இருந்தார். நன்றாக கவனித்துக்கொள்ளு, தரியுடைய காலத்தில் 120 தேசாதிபதிகளை தன் ராஜ்யம் எங்கு நியமித்தானா, அந்த 120 பேர் மேலும் 3 பிரதானிகளை ஏற்படுத்த அவன் யோசித்தார். அந்த மூன்று பிரதானிகளிலே ஒருத்தன் தானியேல். அது மாத்திரம் இல்ல, நீங்க 6:2-3 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, தானியேல் வந்து பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக இருந்திருக்கிறார், அதி உச்சமான பதவியிலே இருந்திருக்கிறார், மிக மேன்மையான ஒரு இடத்துல மிகப்பெரிய பொறுப்பு, பாபிலோன் ராஜ்யத்தின் காரியங்களை விசாரிக்கிற மிகப்பெரிய ஒரு பதவி, மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறார். ஆனாலும் இவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், இவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும், இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும், தினமும் 3 தேவனுக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு அவனுக்கோ வேலை ஒரு தடையாக இல்லை. இரண்டாவது, அருமையான தேவன் பிள்ளைகளே, தானியேலுக்கு தேவனை தேடுவதற்கும் தேவனோடு உறவாடுவதற்கும் சூழ்நிலை ஒரு தடையாக இல்லை. அவன் அடிமையாக இருந்தாலும் சரி, அரசனுக்கு வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அந்நிய தேசத்தில் இருந்தாலும் சரி, சிங்கத்தில குகையில போடுறதுக்கு ஏற்ற நேரம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலோ எந்த சூழ்நிலும் அவன் தேவனோய் தேடுகிற அந்த காரியத்திலிருந்து, தேவனுக்கு அடுத்த காரியத்திலிருந்து அவன் பின்வாங்கினதே இல்லை. நான் சொல்றதை கொஞ்சம் நிதானிங்க. இன்றைக்கு நாம் தேவனை தேடுவதற்கு சூழ்நிலைகளை சில வேளையில சாட்டு போக்கு சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கு எனக்கு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, இன்றைக்கு நான் தேவனை தேடுவதற்குரிய நேரம் இல்லை. I don't have enough time to seek the kingdom of God first of all in my life. What a miserable vedana, vetka, thukka. நம்ம படைச்ச தெய்வத்தை தேடுவதற்கு நேரம் போதாத அளவுக்கு நாம் அலுவல்காரராகி விட்டோம் இல்லையா? கூடவே ஒரு சாட்டு போக்கே நாம் சொல்லிக்கொள்ளுவோம். வேலை மிகுதி, வேலைப்பழு, குடும்ப பாரம், வேற இல்லை, ஏதாவது சொல்லி நாம ஜபிக்காம இருக்கிறதுக்கும், கத்தோடு வேதத்தை படிக்காம இருக்கிறதுக்கும், தேவனை தேடாம இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சாட்டு வேணும். இங்க உள்ள ஒன்று உணர்த்தது, சும்மா இன்னைக்கு நேரம் இல்லை, ஆகிட்ட சூழ்நிலை சரியில்லை, இன்னைக்கு அது இல்லை, இது இல்லை, ஏதாவது நாம சொல்லி சொல்லி இப்படியே பல நாட்களை நாம கடத்திட்டோம் இல்லையா? ஆவேதான் நான் சொல்றேன், நீ கடந்து வந்த நாட்களை கொஞ்சம் திரும்பிப்பார். ஒருவேளை நீ ஒரு ஊழியக்காரன், எனக்கு சேர்த்துதான் கத்தருக்கு முன்னா சொல்றேன், எனக்கு சேர்த்துதான், நான் என்ன பேசு என்பதை அறிவேன். அருமையான தேவன் பிள்ளைகளே, நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், தேவனோடு நேரம் செலவழிக்காம கத்தரோடு உட்கார்ந்து அவட முகத்தை தேடாமல், தேவனிடத்தில் இருந்து நாம காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல், என் புத்தியிலும் என் அறிவிலும் என் அனுபவத்திலும் ஆண்டவுடைய ஊழியத்தை நான் செய்கிறதாக இருந்தால், ஒருவேளை மனுஷர்களால் ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஒருபோல மனுஷர்களால் புகழப்படலாம், ஆனா தேவனுக்கு முன்பா இவைகளால் நாம யோசித்து உணர்ந்து நம்ம வாழ வேண்டும். அன்பான தேவன் பிள்ளைகளே, உங்கள் ஜெப வாழ்வுக்கும் பிசாசு வேட்டு வைப்பான். தானியேலுக்கு நடந்தது அதான், எப்படியாவது அவனை ஜெபிக்காமல் தடுத்த நிறுத்தணும், அவன் தேவன் மேல வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தை உடைக்கணும், தானியேலுக்கு தேவனோடு இருக்கிற நெருக்கத்தை எப்படியாவது தகர்க்கணும் என்று பிசாசு திட்டம் போட்டு ராஜா மூலமாக பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்து அதிகாரபூர்வமாக போய் அவனை டிஸ்டர்ப் பண்ண. ஆனால் அவரோ தேவனுடைய மனுஷன், தேவனோடு தான் செலவழிக்கிற நேரத்தை, தேவனோடு வைத்திருந்த ஐக்கியத்தை, உறவை எவராலும் உடைக்க முடியலையா? உடைக்க முடியல. ராஜ போஜனத்தினால திட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொண்டான், தியாகப்பெருமானத்தின் படிதான பாதுகாத்துக்கொண்டான். பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்த போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபித்து பண்றாட. உங்களை நண்பாய் நான் கேட்டுக்கொள்றேன், நான் திரும்ப சொல்றேன், உங்க கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாரு, சிந்திச்சு பாரு. வேலை அல்லது குடும்ப பாரம் அல்லது வேற காரியம் என்று சொல்லி 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 எத்தனை நாட்கள் நாம் கழித்திருக்கிறோம், தேவனோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை திருடி இருக்கிறோம், கத்தரோ நமக்காக வெயிட் பண்ணி இருக்கிறோம், நாமோ எங்களுக்கு நேரம் இல்லை, இருங்க நேரம் வரைக்கும் வாரம் ஆண்டு வரை என்று சொல்லாமல் சொல்லுகிறோம். நாம பிழைக்கவும் வேலை செய்யவும் நமக்கு சரத்துல பலம் தந்தவர் யாரு? நமக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்தவர் யாரு? இன்றைக்கு நாம இலங்கையில் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அங்க எரிபொருளே இல்லையே, எரிவாயுவே இல்லையே. கொழும்புக்கு நீங்க போனா யாழ்ப்பாணத்துக்கு எப்படி போறது என்று இங்கிருந்தே பெட்ரோலை கொண்டு போங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்றைக்கு நம்முடைய தேசம் இருக்கிறது. பாண்ட விலை அதிகரித்து போயிருக்கிறது, சினிமா தேயிலை எல்லாம் ஏறி போய் இருக்கிறது. ஒரு போதகரோட பேசினார், பாஸ்டர் ராத்திரி 12 மணிக்கு கியூவில் போய் நின்றோம். காலம 10 மணிக்கு தான் கொஞ்சம் மண் என்ன கிடைச்சதுன்றார். சா, இன்னைக்கு நம்ம நாடு என்ன நிலைமையில போயிருக்கையா, யோசிச்சுப்பார், யோசிச்சுப்பார். இன்னைக்கு நீங்களும் நானும் அங்கே இருந்திருந்தா அந்த வரிசையில தான் நின்றிருப்போம். கர்த்தர் கிருபையாக நம்மை இந்த தேசத்திலே கொண்டு வந்தார், நம்மை வாழ வைத்திருக்கிறார், நல்லா வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனை மறந்துடக்கூடாது, தேவனோடு ஐக்கியமாக இருக்கதை தவித்துக்கொள்ள கூடாது, தேவனுடைய நேரத்தை களவாடக்கூடாது. இன்னொரு காரியம் சொல்றேன் கவனி பிளீஸ். தானியேல் அடிமையாக இருந்த போதும் தேவனை தேட கற்றுக்கொண்டான். அவன் பிற்பாடு பாபிலோன் ராஜ்யத்திலே உயர்த்தப்பட்ட போதும், உன்னதமான பதவிக்கு வந்த போதும் தேவனை தேட கற்றுக்கொண்டான். அப்படியானால் வாழ்விலும் தேவனை தேடினா, தாழ்விலும் அவன் தேவனை தேடினான். இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலே தேவனை தேடுகிறோம், இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கிறபடியால் தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லாமல் போயிட்டதோ, நம்மை படைச்ச தெய்வத்தை, நம்மை உண்டாக்கின தேவனை, நமக்கு உருக்கொடுத்த இந்த உலகத்துக்கு அனுப்பின உன்னதமான தேவனோடு உறவாட அவரோடு நேரம் செலவழிக்க நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டதோ? ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கடந்த நாட்களில் திரும்பிப்பார், உனக்கு தான் நான் சொல்றேன், உனக்கு தான் நான் சொல்றேன், எனக்கு சேர்த்து கடந்த நாட்களை சிந்திச்சுப்பார். நீ தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம், ஒரு காலத்துல மனித்யால கணக்கா இருந்து ஜெபித்தாய், ஆண்டவரை தேடினாய், நேசித்தாய், தேவ சமூகத்தை நாடினாய், மண்டாடினாய், ஜெப கூட்டங்களுக்கு நேரத்தோடு ஓடினாய், விழுந்து விழுந்து ஆண்டவரிடத்தில் மண்டாடினாய், கர்த்தருடைய வேதத்தில் நேரத்தை செலவழித்தாய், தேவ முகத்தை தேடினாய். நான் அந்த நாட்களுக்கு சொல்ல வர இல்லை, இன்றைக்கு நீ எப்படி இருக்காய் என்பதை தேவனுடைய சார்பிலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், நீங்க ஒவ்வொருவரும் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? தேவன் அறிவார், தேவன் அறிவார், தேவன் அறிவார். அல்லதுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் தனிப்பட்ட விதத்தில் ஒரு தேவதூதனை அனுப்பி உங்களுக்கு முகமுகமாக சொல்ல வேண்டுமா? ஆகவே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தானியேல் எந்த சூழ்நிலையிலும் தேவனை தேடுபவனாக இருந்து தேவனுக்கு முன்பாக கொட்டப்பட்டவனாக, செல்வமும் செல்வ செழிப்பும் பதவியும் பட்டமும் படாடோபமும் பாபிலோன் நகரத்து செல்வ செருக்கும் தேவனோடு அவன் வைத்திருக்க உறவுக்கு ஒப்பாகவே இல்லை. அதெல்லாம் அவனுக்கு தோசு, அதான் அவசியம். அதே அவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்ட கத்தத்தட தூதரை அனுப்பி சிங்க திருவாயை கட்டிப்பட்ட நேரம் பெறப்படியால முதலாவது நாம் தானியரை போல தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நாம் இருக்க பிளேஸ். மற்றவர்களை நாம் நிதானிக்காமல் நம்மை நாம நிதானித்து கொள்ள, நம்மை நாம நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அதை விட்டு மற்றவர்களை நாம நியாயம் தீர்த்தால் நாம தான் நியாயத்திற்குள்ளாகும். தட் இஸ் நாட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் காட்ஸ் பிசினஸ். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது அவர் என்ன சொன்னாரு, நான் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்ததில்லை. அதாவது சொன்ன போனால் உமக்கு முன்பாகவும் உண்மையாக இருந்தேன். முதலாவது தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தார், குற்றப்பட்டவராக இருந்தார், உத்தமனாக இருந்தார். இந்த உத்தமன் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குற்றம் அற்றவன்றது பொருளாகும், பிளேம்லெஸ். இதைத்தான் லூக்கா 1:6 நாம் பார்க்கும் பொழுது எலிசபெத் சகரியா என்கின்ற ஒரு கப்பல் வயது சென்ற போதும் ஊழியத்தில் வாழ்க்கையில பெரிய குறையப்பா, மற்றவர்கள் என்னப்பா நீ ஓடி ஓடி ஆலயத்துக்கு போய் ஊழியம் செய்கிறியே, பட் உட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய குறை இருக்குது, இருக்கட்டப்பா. ஆனா நான் என் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு விசுவாசம் கர்த்தருக்கு நம்பி தந்த ஊழியத்தில் நான் உண்மையாக இருப்பேன். ஆகவே வயது வந்த போதும் வயசு போன போதும் சகரியா ஆலயத்திலே ஆசாரி ஊழியம் செய்கிறவராக இருந்தார். இங்க ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன், இது மனது என் மனதை அதிகமாக அழுத்துற காரியம். தேவனுக்கு முன்பாக நான் மிகப்படுத்தி சொல்ல கத்தர் அறிவார். அது என்னென்றால் ஊழியக்களை பொறுப்புகளை கத்திடத்திலே பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஆரம்பத்திலே ஒரு உற்சாகம் காணப்படுகிறது, அது வாஸ்தவம் தான். ஆனா காலம் போக 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 ஒரே விதமான ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிலே சில சோர்வுகளும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவைகளைத்தான் நாம் கண்டுபிடித்து அப்படிப்பட்ட தொய்வுகள் நமக்குள்ள வராதபடி நம்ம நிதானித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு புரிஞ்சு ரெண்டு வச்சுக்கலாம். இப்ப நான் பல வருஷமாக வசனத்தை பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் தொடர்ந்து அந்த ஊழியத்தை நான் செஞ்சு கொண்டு போய்க்கல, எனக்குள்ள ஒரு சோர்வு அல்லது பழகி போன ஒரு காரியம் போல மாறி போறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே ஆரம்பத்தில் இருந்த அந்த அந்த வாரம், அந்த உற்சாகம், அந்த உண்மைத்துவம் போக போக, காலம் போக போக குறைஞ்சு போறதுக்கு இடம் இருக்குது. இது ஒரு எச்சரிப்பாக நான் சொல்றேன், எனக்கும் சேர்ந்துதான். ஆனா அதை நாம தவித்துக் கொள்ள வேண்டும், அதை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன்தான் அடிக்கடி நாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் இல்லாத தன்மை எனக்குள்ள வந்துடாதபடியும், அந்த கத்தர் கொடுத்த ஊழியத்தில் நான் உண்மை இல்லாதவனாக போயிடாதபடியும், பொறுப்பிலே நான் உண்மை இல்லாதவனாக போயிடாதபடியும், இப்போதும் அப்போது நமக்கு இருந்த அந்த உண்மைத்துவமும் உணர்வும் உற்சாகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு கொடுத்த பொறுப்பை அவர் வரும் வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். அல்லேலூயா. இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம், லூக்கா 16 அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்களா, இருந்தா வீட்டை புற பார்த்தீங்க, அங்க ஒரு உக்ரானக்கார், ஐஸ்வர்யமான ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்கார், அவன் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து போட்டதாக எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அந்த உக்ரானக்காரனை கூப்பிட்டு, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுறது என்ன, உன் கணக்க ஒப்புவி. எனக்கு அதை படிக்கும் பொழுது பயமா இருக்கு, உண்மையா சொல்றேன், உண்மையா சார். எஜமா ஊழியக்காரனை பார்த்து உக்ரானக்காரனை கேட்டு சொல்றாரு, உன் கணக்கு ஒப்புவி. இப்ப இப்பதான் அவன் யோசிக்கிறான், ஐயோ நான் உண்மையில்லாமல் இருந்துட்டேன், கடன் வாங்க எல்லாத்தையும் வாங்கி குறைச்சி எழுதப்பா குறைச்சது, நீ எவ்வளவு வாங்கின எழுது 50, நீ எவ்வளவு வாங்கின எழுது 80, அப்படி ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. அழித்து போட்டார்னு அர்த்தம் என்ன? அந்த வசனத்தை யோசிச்சு பார்த்தீங்கடா, ஆஸ்தி எல்லாத்தையும் கொண்டே அவன் கடலுக்கு கொட்டே இல்லை, அல்லது எண்ணெய் ஊற்றி கொடுத்தே இல்லை, அழிக்கல. அவன் கொடுத்த அந்த பொறுப்பில் அவன் உண்மையாக இருக்கல தட்சம். அப்போ ஆண்டு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, அழித்து போட்டா, அழித்து போட்டா கணக்கு. இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள், கண்டுகொள்ள வேண்டிய காரியங்கள். குறிப்பாக கத்தட ஊழியத்தில் எந்த ஊழியத்தை சேர்வதாக இருந்தாலும் சரி, நாம் இதை கண்டுகொள்ள வேண்டியது, கவனிக்க வேண்டும். ஒரு நாள் நாம் எல்லாரும் கணக்கு அப்படின் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்து, ஒரு நாள் நாம் கணக்கு ஒப்புக் கொடுக்கும். இதை நான் பயத்தோடு சொல்கிறேன், அவை நம்ம கவனுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக கவனிங்க. தானியலை குறித்த இரண்டாவது காரியம் என்னவென்றால், அவன் ராஜாவுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக உண்மையாக இருந்தான், உத்தமமாக. இதை குறித்து விரிவாக பேசலாம். அது என்னென்றா, இவன் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாகவும் உண்மையும் உத்தமமாக இருந்தபடியால் தான் இவன் சிங்கக்குகைக்குள்ளே போகப்பட்டான். நடவடிக்கை தானியல் ஏன் சிங்கத்தின் குகைக்குள்ளே போடப்பட்டான், அவன் தன் தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவனாக இருந்தபடியால், கர்த்தரோடு அவன் நெருங்கி வாழ்கிறவனாக இருந்தபடியால் அவன் எப்படி சிங்கத்துக்கு குகைக்குள்ளே போனான். 30 வரைக்கும் தானியல் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணாமல் இருந்திருந்தால் தானியல் சிங்கத்துக்கு குகைக்குள்ளே போயிருக்க மாட்டாரு. ஆகவே தானியல் தன்னிடத்திலே தன் தேவனாகி கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவனாக இருந்தபடியால் தான், தேவனுக்கு முன்பாக குற்றமன்றவனாக இருந்தபடியால் தான், மனுஷருக்கு முன்பாக நீதிக்கேடு செய்யாதவனாக இருந்தபடியா தான் பிசாசு அவன் மேல கண்ணை வச்சு அவனை முடிக்கிறதுக்கு தேவைனா சிங்கத்தை குகையில போட்டான். என்ன ஒரு காரியம் கால சைட்ல சொல்லட்டுமா, எங்க அபிஷேகம் வருகுதோ அங்கதான் பிசாசுடைய கண்ணு இருக்கு. கொஞ்சம் விவரிக்கிடுப்ப, ஆலயத்துக்கு வா போ பிரச்சனை இல்லை, ஆர ஆலயத்துல இருக்கிறனா தேவனுடைய வசனத்தினால எழுப்பது அடைந்து தேவ ஆவியினாலே உந்தப்பட்டு கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு துடிப்பு எனக்குள்ள ஏற்படுத்தப்பட்டு, தேவனால் ஏற்படுத்தப்பட்டு, தேவனுடைய காரியங்களிலே நான் எழும்புகிறேன் பாரு, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் என்று துடிக்கிறேன் பாரு, காரியங்களை நடத்துறதுக்கு முன்னேறம் பார், அப்பதான் பிசாசு யோசிப்பான், ஓஹோ இவரை விட்டா நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்து. ஆகவே வைப்பான் கண்ணை அங்க, வைப்பான் வேட்டுகளை அங்க. இவைகளை அறியாதபடியால் தான் இன்னைக்கு பிரகாசிக்க வேண்டிய சில ஊழியர்கள் பிரகாசத்தை இழந்து போனார்களே. நான் சொல்றதுல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கம்மா, ஐயா விலகிக்கொள்ளு. We are God's people. வாழ்க்கை என்கிறது ஒரு தடவை தான், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இன்னொரு தடவை இந்த பூமியில வாழ்றதுக்கு இடம் கொடுப்பார, வாய்ப்பு கொடுப்பார், அந்த வாய்ப்பை நான் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு தான் விரும்புவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு முன்பாக தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். சந்தேகப்படி என்ன நடந்திருக்கின்ற, இந்த தானியேல் வந்து மென்மேலும் ராஜாவினால உயர்த்தப்பட, அதாவது பிரதானிகளுக்கு பிரதானியாக உயர்த்தப்பட, உள்ளே இருந்தவர்களுக்கு மற்ற அவனோடு இருந்த உடன் ஊழியர்களுக்குள்ளே தானியேல் மேலே ஒரு பொறாமை போட்டி மறப்பான். அடிமையாக வந்தவன் அந்நியன் இப்படி ஓகோன்று இவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறானே, நாங்கள் இந்த தேசத்தில் இத்தனை நாட்களாக இருக்கிறோம், ராஜாவோடு இருக்கிறோம், எங்களுக்கு அந்த பதவியிலேயே இவனுக்கு இவ்வளவு உயர்ந்த பதவி இருக்கிறதே, இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜா கொண்டு போறார். ஏனென்றால் பிரதானிகளுக்கு பிரதானியாக ஏற்படுத்துறதுக்கு தரியும் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த சிங்கத்துக்களை போடுற காரியம் வந்தது. ஆகவே இவன் காரிய சமத்து உள்ளவனாக இருந்திருக்கிறான், தரிசனங்களை காண்றவனாக இருந்தான், சொப்பனங்களை காண்றவனாகவும் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறவனாகவும் இருந்தான். நான் யோசித்தேன், அருமையான தேவன பிள்ளைகளே, எகிப்திலே பார்வனுடைய அரண்மனையிலே சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னாரு யோசேப்பு, இங்க பாபிலோனிலே தேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னாரு தானியேல். அந்நிய தேசங்களில் இருந்தாலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை உயர்த்தினாரு, நடத்தினாரு, காத்தார். நாமும் அந்நிய தேசத்தில் இருந்தாலும், அகதிகளாக வந்திருந்தாலும், அதை என்ன கோலத்தில் வந்திருந்தாலும், நம்மை காக்கவும் நம்மை நடத்தவும் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவன பிள்ளைகளே கவனிங்க, ஆகவே சக ஊழியர்கள் அவனோடு இருந்த மற்ற ஊழியர்கள் இவன் மேலே பொறாமை கொண்டு எப்படியாவது இவன் மேலே ஏதாவது குற்றம் கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்ப கண்டுபிடிக்க குற்றத்தை தேடி இருக்கிறாங்க. இது ஆச்சரியம் என்னென்றா, இந்த படிகம் ஆறாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் சீக்கிரம் படிங்க. ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் சீக்கிரம் படிங்க.
பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல்
தானியேல ஏதாவது குற்றம் பிடிக்கிறதுக்கு குற்றத்தை தேடி இருக்கிறாங்க. ஒரு மனுஷனில ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனோட வாழ்க்கையில அவன் ஏதாவது குற்றம் இருக்கா என்று பார்த்துட்டே இருக்கிறான், பார்த்துட்டே இருக்க ஆனா முடியல. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான சாட்சி பாருங்க. எதிரிகளாக இருந்து அருமையான தேவட்ட பிள்ளைகளே, குற்றத்தை தேடியும் அவனுடைய வாழ்க்கையில எவராலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். அதாவது அவன் இருந்த பொறுப்பு, அவனுக்கு இருந்த வேலையின் அடிப்படையில் உலக காரியமாக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவனுடைய வாழ்வில் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆகவே அவன் மனுஷர்களுக்கு முன்பாகவும் உண்மையாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நன்றாக கவனிங்க, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் தான் அவன் மேலே குற்றம் சாட்டினார்கள். நன்றாக கவனிங்க, ஆகவே இப்போ ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன தெரியுமா, உலக காரியங்கள்ல வேலை கெடுத்த காரியத்தில் இவர்கள் குற்றத்தை நாம காண முடியாது, தேவனுக்கு எடுத்த அவன் தன்னுடைய தேவனுக்கு எடுத்த காரியத்தில் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லித்தான் என்ன செய்தார்கள், 30 நாள் அளவும் வேறொரு தெய்வத்தை கும்பிடவோ விண்ணப்பம் பண்ணவோ கூடாது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்படியாக தானியன் மேலே அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். நன்றாக கவனிங்க, இங்க சொல்லப்படுறது அவர் மேலே குற்றத்தை தேடினார்களாம், ஆனால் குற்றம் காணப்படும். நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க, இது யாரு, மனுஷர்கள். முதலாவது தேவனுக்கு முன்பாக அவன் குற்றப்பட்டவனாக இருந்தான், மறுபக்கத்தில் மனுஷர்களுக்கு முன்பாக அவன் குற்றப்பட்டவனாக இருந்தான், அதாவது உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று விதை சொல்றான். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாமும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்கணும், அதே நேரத்தில் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நாம் உண்மை உள்ளவனாக இருக்கணும். இதை தானியேல் தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவன பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, ஒரு தேவனுடைய மனுஷன், தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, சீக்கிரம் முடிஞ்சிடுறேன். ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது ஒரு தேவனுடைய மனுஷி முதலாவது குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க. இன்னொரு படி மேல பார்க்கட்டுமோ, தேவனுடைய வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போதிக்கிறேன். என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் உண்மை உள்ளவனாக இருக்கணுமாக இருந்தால் அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க. பாருங்க, குற்றத்தை தேடி இருக்கிறாங்க ஆனா குற்றம் கண்டுபிடிக்க, ஏனென்றால் அவன் உண்மை உள்ளவனாக. அப்ப தேவனுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவனா இருந்தா மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவனா இருந்தா எப்படி இருக்கு? இதுதான் கிறிஸ்தவம், இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகளை கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவார, கிருபை தருவார். அருமையான தேவன பிள்ளைகளை, நண்டா பிள்ளை கொள்ளுங்க, மனுஷருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவளாக, அதாவது குற்றமற்றவளாக இருக்கும். அதே நேரத்தில் நாம் குற்றமற்றவளாக இருக்கும் பொழுதும் நம்மை குற்றம் சாட்ட முடியும். தானியேல் வாழ்க்கையில் தான் நடந்திருக்கு. அவன் குற்றமற்றவனாக இருந்தான், ஆனால் அவன் மேல குற்றம் சாட்டினார்கள். ஏன்? நம்முடைய ஆண்டவர் இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மேலே சாட்டின போது ஒன்றும் ஒத்து வரவில்லை. ஆகவே கடைசியாக பிரதான ஆசனம் எழுப்பி கேட்டான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லு. அவர் நீ சொல்லபடிதான் சொன்ன போது வத்திரத்தை கிழித்துக் கொண்டார். இனி நமக்கு வேற என்ன சாட்சி இருக்குது? உங்களுக்கு என்னமாய் தோன்றது? சிலுவையில் யாரை? ஆகவே ஆண்டவர் இயேசு எந்த குற்றமும் செய்யாத அவர் மேலும் குற்றம் சாட்டினார்கள். ஆனா இங்கு ஒரு காரியம் நிதானிங்க, எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது அதை சொல்ல விரும்புறேன். கவனிங்க. இப்ப இயேசு என்ன செஞ்சார் என்பது முக்கியம். இப்ப அநேக குற்றச்சாட்டுகளை அவர் மேலே அவர்கள் சுமத்தின போது இயேசு என்ன, அவருடைய ரியாக்ஷன் என்ன? தடிசம் போடுது. நாம் பிலாத்துவுக்கு முன்பாக நின்று குற்றச்சாட்டினவர்களை பின்பற்ற போகிறோமா, அல்லது பிலாத்துவுக்கு முன்பாக நின்று இயேசுவை பின்பற்ற போகிறோமா? யோசி. இப்ப குற்றம் சாட்டின அவர்கள் அனைவரையும் இயேசு என்ன செய்தார்? சிலுவையில் மன்னித்தார். இன்னைக்கு தம்பி ஜோன் அங்கே கூப்பிட்டாலோ ஒரு வசனம் கொடுத்தது, மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னை பொறுத்த வரல, நான் ஒரு அல்லது நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷர்கள் தான் என்பதை வளர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தூக்கு நூல் அந்த வசனம். ப்ளீஸ் வாசி. 5:44 இயேசு என்ன சொன்னார்ன்றத அந்த வசனத்தை உங்களோடு ஒப்பிட்டு பாருங்க, நான் என்னோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏனென்றால் இது ஒரு தூக்கு நூல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி அல்லது முதிர்ச்சிக்கு அது ஒரு நல்ல அளவுகோலாக இருக்கு. படி.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் உங்களை சொல்றேன். இந்த நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தையின் அர்த்தம் இருந்தமா? இதுதான் அத்தாரிட்டி, அதிகாரம் உள்ளவராக அவர் போதித்தார் என்று சொல்லப்பட்டது. பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டதுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அது முடிகிறது. நியாயப்பிரமாணத்தின் முடிவாக நான் வந்திருக்கேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சொல்லி. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, அது மாறாக இருந்தது. இப்ப புதிய ஏற்பாடு, இப்ப நாம புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம், கிருபை பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம், ஆவி பிரமாணத்தின் கீழே. ஆகவே ஏன் சொன்னாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு?
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை,
சத்துருக்களை சிநேகிங்க,
உங்களை சபிக்கிற,
நம்ம நேசிக்கிறவங்களே நேசிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் கடினம் இல்லை. ஹலோ. அப்ப ஆண்ட என்ன சொல்றாரு? உலகத்தில் இருக்கிறவங்களும் அதை செய்கிறார்களே. அடுத்து என்ன சொன்னாரு?
சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
இது எல்லாம் இயேசு போதிச்சது மாத்திரம் இல்லை, அவர் வாழ்ந்தார். இந்த 5:44 இந்த வசனம் நமக்கு கடினம் என்பது ஓப்பன். ஆனால் இந்த வசனத்தும் படினா இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவர் வாழ்ந்ததை போதித்தார், போதிச்சதை வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய போதனைக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இடபடியும் இருக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக விளைய கொள்ளுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நன்றாக கவனிங்க. நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், மற்றவர்கள் தம்மேல இல்லாத குற்றச்சாட்டுகளை சாட்டும் பொழுது நம்முடைய ரியாக்ஷன் என்ன? அங்கே நாம் யாரு, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பது கண்டுபிடிக்கும். நான் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சது என்று என்னை குற்றச்சாட்டும் பொழுது நான் என்ன செய்கிறேன், எப்படி ரியாக்ட் பண்றேன்? நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதென்று சொல்லி அதை 4 பேருக்கு சொல்லி ஒருவேளை என்னை குற்றவாளி ஆக்கி இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன செய்கிறேன்? உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. கடந்த காலத்தில் நாம் எப்படி இந்த காரியத்தை கொடுத்து நாம் வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு சேர்த்து தான் நாம் போதிக்கிறேன். நாம் ஆவிக்குரியவர்களா அல்லது மாமிசத்துக்குரியவர்களா? திரும்பவும் சொல்றேன், பொந்தி பிலாத்துவுக்கு முன்பாக நின்று குற்றஞ்சாட்டின யூதர்களை பின்பற்ற போகிறோமா, அல்லது பிலாத்துக்கு முன்பாக நின்ற இயேசுவை நாம் பின்பற்ற போகிறோமா? படி. தானியேலோ தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தான். நம்முடைய மனசாட்சி ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ளும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் என்றெல்லாம் வேதம் நமக்கு விவரிக்கும். காலம் போக போக, வருஷங்கள் போக போக, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் மாற்றங்கள் வளர்ச்சி, நம்முடைய ஆண்ட பரமபிதா நம்மை பார்த்து சந்தோஷப்படுவோம். நான் வளர்றது, நான் தேர்றது அவர் பார்த்து அவர் உள்ள மகளட்டுமே மகளட்டுமே. நாம தேஞ்சு போயிடக்கூடாது, அல்லது இருந்தல நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நான் இப்படித்தான் இருப்பேன். நீங்க என்ன பேசினாலும் பேசுங்க, நீங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் பண்ணுங்க, நான் அப்படித்தான் இருப்பேன். கோச்சு கொள்ள மாட்டீங்களே, ஏதோ சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களே, சொல்லத்தான் போறேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாது. அதுபோல வரி சேரும் நேற்று மீண்டும் என்றும் மாறாது. இயேசுவை சிலுவையில் அறையும் வரைக்கும் அவர்களுக்குள்ள மாற்றம் இல்லை. அறைந்த பிற்பாடு என்ன நடந்தது என்று நமக்கு வேதத்தில் ரெக்கார்டும் இல்லை. நாம் வி ஹாவ் டு சேஞ்ச், நாம் மாறணும். ஐ ஷுட் பி சேஞ்ச் பை த வேர்ட் ஆஃப் காட், பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வேத வசனத்தை நிமித்தம் நான் மாறணும், மாறிட்டே இருக்கேன். நான் மாறிவிட்டேன் என்று சொல்வதற்கு இல்லை, நான் மாறிக்கொண்டு இருக்கிறேன். நான் தேறி விட்டேன் என்றதுக்கு இல்லை, அப்படிப்பட்ட வஞ்சகத்துக்குள்ள நாம போகாம இருக்கணும். அப்படின்னு நாம எந்த வசனத்தையும் எந்த பிரசங்கத்தையும் கேட்கவே மாட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே போயிடும். அதை விட ஒரு வஞ்சகம் வேற என்ன? அருமையான தேவட பிள்ளைகளே, மற்றவர்கள் உங்களை குற்றச்சாட்டும் பொழுது நீங்க என்ன செய்கிறீங்க? இதை நான் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கிறேன் சத்தியத்தின்படி. எதிர்காலத்தில் இதை சோதிச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களோட வாழ்வில் வரும், இதையும் சொல்லிடுறேன். அப்பொழுது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க என்பதை நான் பார்க்க மாட்டேன், ஆனா பார்க்க வேண்டியவர் பார்ப்பார். தன்னுடைய வசனத்தின்படி நாம வாழ்றோமா, அல்லது நாம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்முடைய மாமிசத்தின்படி நம்முடைய மனுஷன் கோபத்துக்கும் நம்முடைய வைராக்கியத்துக்கும் நாம் இடம் கொடுத்து அப்படியே வாழ போறோமோ, அல்லது தேவடைய வசனத்தின்படி வாழ போறோமோ, அதை தேவன் அறிவார். அன்பான தேவட பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டும், இன்னொரு காரியம் என்ன பண்றார், நீங்க என்னதான் உண்மையா இருந்தாலும் என்னதான் உத்தமமாக வாழ்ந்தாலும் உங்களை குறித்து குறை சொல்லவும் குட்ட சொல்லவும் யாரும் ஒருவர் இருக்கத்தான் போற, அப்படி இல்லடா பிசாசு. பட் லெட் தம் டூ இட். கதைக்க போறீங்களோ கதைச்சுட்டே இருங்க, பேச போறீங்களோ பேசிட்டே இருங்க. ஆனா தானியேலின் தேவன் நம்முடைய தேவன், அவர் அறிவார். அண்மையில் ஒரு காரியத்தை நான் யோசித்துக் கொண்டது, அது என்ன பண்றார், யோசுவை பார்த்து ஆண்ட சொன்னாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே. நான் அந்த வசனத்தின் கருத்தை கொஞ்சம் ஆழமாக யோசிக்க முயற்சி செஞ்சேன். கண்டுகொண்டு என்ன தெரியுமா, யோசுவா போயிட்டாரு, யோசுவா கொடுத்த வாக்கு தத்துவத்தை தேவன் இன்றைக்கு முடிவுக்கார். நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கற்பனையின்படி உத்தமமாக நடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். உன்னதமானுடைய மறைவு சர்வவுடைய நிழல், உன்னத உத்தமமாக சத்தியத்தின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் உன்னதமான தேவனுடைய மறைவிலும் அவருடைய நிலையிலும் தங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு புரதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்னா கர்த்தருடைய பட்சத்திலே அவர்கள் இருக்கிறபடியால், கர்த்தரோடு அவர்கள் இருக்கிறபடியால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் தங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார்கள், அவர்கள் தங்களுக்காக சண்டை பிடிக்க மாட்டார்கள், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, கர்த்தர் அவர்களுக்காக போராடுவாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிக்க இன்னொரு காரியம் ஞாபகம் படுத்துறேன், சீக்கிரம் முடிஞ்சு. என்ன தெரியுமா, அன்பில் ஒரு காரியத்தை யோசித்தேன், அதை சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். பிளையாம் என்கின்ற பிளையான தீக்கதரிசி சொல்றான், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்கிறது, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது, இஸ்ரவேலே உனக்கு நிகரானவன் யார் என்று. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, பில்லி சுனிபடி இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சொன்னது அந்த பிள்ளையான தீக்க தெரிஞ்சுதான். யாக்கோபை உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசத்தலங்களும் ஒப்பளவு அழகானவை, அவர்கள் பரவி போற ஆறுகளை போல கர்த்தர் நாட்டின சந்தர்ப்பம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொன்னது அந்த பிள்ளையான தீக்க தெரிஞ்சுதான். அது என்னடா, ஆரம்பத்தில் அவன் நல்லா இருந்தா, ஆனா பிற்பாடு மோவாபு ராஜா பாலாக்கிட பொன்னிலும் வெளியிலே சரிஞ்சிட்டான். அது போகட்டும். எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க, நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார். நான் சொல்றதை தயவு செய்து மனதில் வச்சுக்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் அவரோடு இருக்கல. தேவன் தன் ஜனத்தோடு இருந்தார், ஆனால் தேவ ஜனங்களோ அவரோடு இருக்கல. ஆகவே 40 வருஷமும் நீங்கள் எனக்கா காணிக்க செலுத்தினீர்கள், பலி செலுத்தினீர்கள். ஆமல் தீக்க தேசியில் ஆண்டவர் தன் ஜனத்தை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கும்பிட்ட தெய்வத்துக்கும் ரம்பான் போன்ற தேவர்களுக்கும் நீங்கள் காணிக்க செலுத்தினீர்களே, உங்கள் பிதாக்களை போல நான் உங்களையும் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்றாரு. 40 வருஷமாக பனாந்தரத்திலே கர்த்தர் அவர்கள் மத்தியிலே இருந்தாரு, அவங்களுடன் தானால் ஜனங்களோ தேவ ஜனங்களோ கர்த்தரோடு இருக்கவில்லை. பாருங்க, ஆகவேதான் நான் அவளுக்கு வாக்குத்தம் பண்ண தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னமே அவர்கள் என்ன எண்ணமாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் என்று தேவன் சொன்னார். இரண்டாவது காரியம் நான் சொல்ல வந்தது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும். ஊழியங்களை செய்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக கள்ளம் இல்லாமல் இருக்கும், வஞ்சகம் இல்லாமல் காரியங்கள் நடத்தும், பின்னோக்கம் இல்லாமல் காரியங்கள் செய்யும், அல்லது மனுஷர்கள் மத்தியிலே பெருமைக்கோ அல்லது பாராட்டுகளுக்கோ புகழ்ச்சிகளுக்கோ எப்பொழுது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு நோக்கம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பொறுப்பம் நம்முடைய உள்ளத்திலே பெருகிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவருடைய கிருபை நம்மோடு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஆண்டவரே மகிமை உமக்கு கிருபை என கேண்டுவேன். இட கிருபையினாலும் பிழைச்சு கொண்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம். அவன் நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபை தானே ஸ்தோத்திரம். முடிக்கிறேன். மூன்றாவது காரியம் என்ன? அவன் தன் தேவனை விசுவாசித்தபடியான சிங்கங்களின் வாயை கட்டவன். இதை குறித்து இவர் 11:33 நினைக்கிறேன் சொல்லும்போது, அவர்கள் விசுவாசத்தினால் சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள். இதை நான் விவரிக்க வரும் வேலை உங்களுக்கு தெரியும். அவன் கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தினால அவன் சிங்கங்களின் வாய்களுக்கு இருந்து தப்பித்தான் செய்வார். நீங்களும் நானும் கூட ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை எந்த சூழ்நிலையில் நாம் கைக்கொள்வோமாக இருந்தால், நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது கர்த்தர் நம்மையும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்தை செய்தியின் தலைப்பு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தருடைய பரிசுத்தத்தை எல்லாம் எழுந்திருப்போமா? சிவம் பண்ணுவோம்.